and contact the center.
முத்துபுரோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை சிவமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நவம்பர் மாதம் 15 சனிக்கிழமை 2025 இன்றும் நிகழ்ச்சியில் வழங்க போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். மனத்தை தன் வழிப்படுத்தும் வலியில்லாத இயல்பினை உடையான் வலியுடையார் வேடத்தை கொண்டு தான் அதன் வழிப்படுதல் பசு காவலர் கடியாமல் புலியின் தோலை போர்த்து பைங்கூளை மேய்ந்தாற் போலும் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். தன் மனம் அடக்கமில்லாதவர் பிறருக்குரிய மகளிரை விரும்புதல் பசு புலித்தோலினை போர்த்திக் கொண்டு பசு புல்லை விட்டுவிட்டு பிறர்க்குரிய பயிரை மேய்ந்தது போன்றது எனவும் விளக்கம் தருகின்றனர். வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம். தென்னிந்திய தமிழ் திரைப்பட வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு வில்லன் நடிகராகவும் மற்றும் சில படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து எம்மை மகிழ்வித்த எஸ்ஏ அசோகன் அவர்களுடைய நினைவு தினம் கடந்த நவம்பர் மாதம் 11 என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு உங்களை வான் அலைகளின் ஊடாக வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் திரை உலகின் புகழ்பெற்ற நடிகர்களில் ஒருவரான எஸ் ஏ அசோகன் அவர்கள் 1931 திருச்சியில் பிறந்து வளர்ந்தவர். சிறு வயதில் முதலே மேடை நாடகங்களிலும் மேடை பேச்சாளராகவும் பல போட்டியில் கலந்து பரிசுகளை வென்றவர். திருச்சியில் உள்ள புனித யோசப் கலைக்கல்லூரியில் தனது இளங்கலை பட்டத்தினை வென்றார். தனது வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்காக மிகவும் மக்களால் ரசிக்கப்பட்டவர். ஆந்தனி என்ற இயற்பெயர் கொண்டுள்ள அசோகன் திரையுலகில் பெரும்பாலும் வில்லன்களை சார்ந்து இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார். MGR மட்டும் 88 படங்களில் சேர்ந்து நடித்தவர். முதன் முதலில் ஔவையார் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார். 1961 வெளியான கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் முன்னேற்றத்தை காட்டத் தொடங்கினார். இத்திரைப்படத்தில் ஆஷிஷ் துரை வேடமேற்று நடித்திருந்தார். அவரது குரலின் தொனியும் வசனங்களை அவர் உச்சரித்த பாணியும் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தன. சில படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருந்தார். ஔவையார், மாய மனிதன், வீர திருமகன், உலகம் சுற்றும் வாலிபன், அன்பே வா உயர்ந்த மனிதன், வல்லவனுக்கு வல்லவன், தாய்க்கு தலைமகன் போன்ற படங்களில் நடித்தவர் அசோகன். AVM மற்றும் தேவர் பிலிம்சார் தயாரித்த பெரும்பாலான படங்களில் முக்கிய வேடம் ஏற்று நடித்தவர். திரையுலகத்தினர் அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடியவர்.
இருப்பவனு சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. இறந்தவனு சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் குறவாடி. இறந்தவனு அப்படி இறந்தவனு சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. தன்னாலே துடி துடிச்சு இறக்குறா, தாயாரின் வேதனையில் பிறக்குறா மனுஷன் தன்னாலே துடி துடிச்சு இறக்குறா. இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறா, இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறா. ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்குறா, ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்குறா. அப்படி இறந்தவனு சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. இளமையிலே சில நாள், முதுமையிலே சில நாள், இளமையிலே சில நாள், முதுமையிலே சில நாள், இன்பத்திலே சில நாள், துன்பத்திலே சில நாள். அன்னையும் மனைவியும் அருமை பிள்ளையும், அன்னையும் மனைவியும் அருமை பிள்ளையும், கண்ணீர் சிந்திடவே கடைசி வழி ஒரு நாள். அப்படி இறந்தவனு சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம், பூம்புகார் திரைப்படம் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எழுத்தாக்கம் கதை வசனத்திலே வெளிவந்த சிறப்பு படம். அந்த படத்திலே மிகப்பெரிய பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்த கே பி சுந்தராம்பாள், அவர் கலைஞருடைய எழுத்திலே தவறை கண்டுபிடித்த அந்த சந்தர்ப்பம் தொடர்பான சில தகவல்களோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை வான் அலைகளின் ஊடாக வந்து சந்திப்பவர் சங்கீதா.
I'm not afraid. வணக்கம். கருணாநிதி வசனத்தை எதிர்த்த கே பி சுந்தராம்பாள். கலைஞர் கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதிய படம் பூம்புகார், கண்ணகியின் கதை. வாழ்க்கை என்னும் மோடம் என்று சுந்தராம்பாள் பாடுவதை பார்த்திருப்பீர்களே. இந்த படத்தில் கவுந்தியடிகளாக நடிக்க கே பி சுந்தராம்பாள் தான் சரியானவர் என்பது கலைஞரின் எண்ணம். கண்ணகி கோவலனுக்கு வழித்துணையாக வரும் சமண பெண்துறவி கவுந்தியடிகள். இளங்கோவடிகளின் கதையே தனக்கு ஏற்றவாறு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மாற்றிக்கொண்ட கலைஞர் சுந்தராம்பாளை நடிக்க வைக்க மட்டும் பெரும் பாடுபட்டார். என்னதான் அப்போதைய முன்னணி வசனகர்த்தா, கலைஞர் வசனத்தில் நடிப்பதே பெரிய பெருமை என்று பேசப்பட்டாலும் அதெல்லாம் யாருக்கு? யாசிப்பவன் இருந்தால்தானே கொடுப்பவனுக்கு பெருமை. இங்கே சுந்தராம்பாள் யாசிக்கும் நிலைமையிலேயே இல்லையே. பழுத்த முருக பக்தை, சமணத்துறவியாக எப்படி நடிப்பேன்? மேலும் தான் பாடுவதோ விடுதலை இயக்க மேடை, எப்படி பகுத்தறிவு பாசறையில், அதுவும் கருணாநிதியின் வசனத்தில்? இப்படியெல்லாம் சுந்தராம்பாள் கருத, கலைஞரோ கட்சிக்காக அல்ல, பகுத்தறிவுக்காக அல்ல, தமிழுக்காக என்று சொல்ல அம்மையாரும் தமிழுக்காகவே ஒப்புக்கொண்டார். ஆனால் பல நிபந்தனைகளோடு. சுந்தராம்பாளை பிற்பாடு சரி செய்து கொள்ளலாம் என்பது கலைஞரின் கணக்கு. ஆனால் வந்தது வேறு வினை கருணாநிதிக்கு. காதல் கணவர் மறைந்த பின் நெற்றியில் பூசிக்கொள்ளும் திருநெற்றை மேக்கப்புக்காக கூட அழிக்க மாட்டேன் என்று அம்மையார் உறுதியாய் நிக்க, கருணாநிதியோ அம்மா கவுந்தியடிகள் என்பவர் சமணர், இது பாத்திரத்திற்கு ஒட்டாதே என்று கெஞ்ச, கற்பனை செய்து பாருங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கெஞ்சுவதை. வெற்றிகரமான வசனகர்த்தா, ஒரு சீனில் வந்து போகும் பெண்மணியிடம் இத்தனை விண்ணப்பம், பின்னர் செட்டில் வேறு ஒருவர் கொடுத்த யோசனையின் பேரில் பட்டையாக விபூதி போட்டுக் கொள்ளாமல் திருநெற்றையே மெல்லிசாக ஒத்தையாக நாமம் போல் போட்டுக்கொண்டு அப்படியே நடித்தும் பாடியும் கொடுத்தார் சுந்தராம்பாள். இன்றும் சினிமாவில் கவுந்தியடிகளை பார்த்தால் ஒற்றை நாமம் தரித்தது போலவே இருக்கும். இத்தோடு முடியவில்லை கலைஞரின் கணக்குகள். அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்று சிலப்பதிகாரத்தில் கூட பகுத்தறிவு பாணியில் கேலியாக எழுத, இறைவனை கேலி செய்யும் வரியை பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார் சுந்தராம்பாள். இறைவனை இல்லை என்று மறுதலிக்கவே மாட்டேன் என்று அம்மையார் சொல்லிவிட, வேறு வழியில்லாமல் கலைஞரும் நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்துவிட்டது என்று பாட்டையே மாற்றிக் கொடுத்தார். இதுதான் கலைஞரையே மடக்கிய கே பி சுந்தராம்பாளின் நினைவலைகள். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது இலக்கிய சாரல். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பவர் வைஷ்ணவி.
வணக்கம். சீதா தேவியின் தந்தை ஏன் இப்படி ஒரு செயலை செய்தார் தெரியுமா? நாம் அனைவரும் புராணங்களில் ஜனக மகாராஜா என்ற ஒரு பெயரை கேட்டிருப்போம். அவர் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ ராமபிரான் அவருடைய மாமனார், சீதா பிராட்டி அவருடைய தந்தை. சீதா பிராட்டி ஜனகரின் மகள் என்ற ஒரு காரணத்திற்காக சீதா பிராட்டிக்கு ஜானகி என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அப்படியாக ஜனக மகாராஜா வெறும் அரசராக மட்டும் வாழவில்லை. அவர் கல்வியில் சிறந்து விளங்கினார், ஞானத்தில் உயர்ந்து நின்றார், தவத்தை வலிமையோடு மேற்கொண்டார். வாழ்நாள் முழுவதும் புண்ணிய காரியங்கள் செய்வதில் அதிக ஆர்வமும் சிந்தனையும் கொண்டிருந்தார். ஒருவர் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிறைவு வாழ்வு வாழ்ந்த பெருமை ஜனக மகாராஜாவுக்கு உண்டு. அப்படியாக அவருக்கு மனிதர்களைப் போல் ஒரு நாள் மரணம் நிகழ்கின்றது. ஜனக மகாராஜா வாழும் காலத்தில் நிறைய புண்ணியங்களை செய்து வாழ்ந்த பெருமான் என்பதனால் சாமானிய மனிதர்களைப் போல பூத உடல் அவரை விட்டு விலகினாலும் அவர் தெய்வீக உடலை பெற்றார். அப்படியாக மகான்களும் மகரிஷிகளும் புண்ணிய செல்வத்தை சேர்த்த பெருமையுடையவர்கள் வாழும் மோட்சலோகத்திற்கு ஜனக மகாராஜாவை அழைத்து செல்ல பொன் விமானம் ஒன்று மண்ணுலகத்திற்கு வருகின்றது. ஜனக மகாராஜா அந்த பொன் விமானத்தில் ஏறி மோட்சலோகத்திற்கு பயணம் செல்ல புறப்படுகின்றார். இவ்வாறாக வானுலகத்தை நோக்கி விமானத்தில் சென்று கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் பெரும் கூச்சல் இவர் காதுகளில் விழுகின்றது. அங்கு ஒருவர் அழுவதை இவர் காதுகளால் கேட்க முடிகின்றது. உடனே சாரதியை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த விமானத்தை சற்று நிறுத்த சொல்கின்றார். பிறகு ஜனக மகாராஜா அங்கு எங்கிருந்து அழுகை சத்தம் வருகின்றதோ அந்த இடத்தை உற்று பார்க்கின்றார். அவ்வாறு அழுகை சத்தம் வருகின்ற இடம் நரகலோகம். நிறைய பாவங்கள் செய்த காரணத்தினால் பாவிகள் ஆகிவிட்ட ஜீவங்கள் நரகலோகத்திற்கு எமன் கொடுக்கின்ற தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அலறிக் கொண்டிருப்பதை அவர் அறிந்து கொள்கின்றார். அந்த காட்சி ஜனக மகாராஜா அவருடைய மனதை மிகவும் பாதித்து விடுகின்றது. பாவங்கள் செய்த பாவிகளுக்கு அங்கு யமதர்மனும் அவருடைய தூதுவர்களும் கொடுக்கின்ற தண்டனையால் அங்கு நரகலோகத்தில் நரகவாசிகள் அழுவதைக் கண்டு ஜனக மகாராஜாவும் சற்று கண்கலங்கி விடுகின்றார். அதோடு அவர் நிறுத்தாமல் சாரதியை பார்த்து, சரி, நம்முடைய ரதத்தை நரகலோகத்தை நோக்கி செலுத்த நான் நரகலோகத்திலேயே தங்கி பரிதாபத்திற்குரிய பாவங்கள் செய்தவர்களுக்கு மோட்சம் அளிப்பதற்கான செயலை செய்ய உழைக்கப் போகின்றேன் என்கின்றார். இதை கேட்ட சாரதி திகைத்து விட்டார். உலகத்தில் உயர்ந்த இடமாக அனைவரும் சென்று வாழும் வேண்டும் என்று விரும்பக்கூடிய மோட்சலோகத்தை வேண்டாம் என்று தவித்துவிட்டு நரகலோகத்திற்கு செல்ல விரும்பும் ஒருவரை இதற்கு முன் சாரதி வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இப்படியும் இருப்பாரா ஒருவர் என்று அவருக்குள் ஆயிரம் கேள்விகள், வியப்புக்கள். என்றாலும் ஜனக மகாராஜா விரும்பியது போல் அவர் நரகலோகத்திற்கு கூட்டிச் செல்லும் அதிகாரம் சாரதிக்கு இல்லை. ஆதலால் அவர் ஜனகர் சொன்ன தகவலை தன்னுடைய எஜமான் யமதர்மராஜாவுக்கு அறிவிக்கின்றார். அந்த கதையை கேட்ட யமதர்மராஜா ஓடோடி வருகின்றார். ஜனக மகாராஜாவை பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்குகின்றார். யமதர்மராஜா, தர்ம பிரபு, தர்மத்தின் உறைவிடமான நீங்கள் பாவிகள் வாழும் நரகத்திற்கு செல்வது எந்த விதத்தில் தகுதியாகும்? புண்ணிய உலகம் உங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது என்றார் யமதர்மராஜா. ஜனக மகாராஜா யமதர்மராஜாவை மிகவும் கலக்கத்துடனும், காலதேவரே, நரகலோகத்தில் பாவங்கள் செய்து தவித்துக் கொண்டிருக்கும் அந்த பாவிகளுடைய அலறல் சத்தத்தையும் துடிப்பையும் கேட்டுவிட்டு நான் எவ்வாறு மோட்சலோகத்தில் நிம்மதியோடு இருக்க முடியும்? இதற்கு யமதர்மராஜா கவலையோடு சொல்கின்றார், தர்ம பிரபுவே, தாங்கள் பாவிகள் வாகுளும் அந்த நரகலோகத்தில் உங்களுடைய காலடியை எடுத்து வைத்தால் உங்களுடைய புண்ணியத்தின் அரைப்பாக உங்களை விட்டு சென்று விடும் என்கின்றார். அதுக்கு ஜனக மகாராஜா, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, என்னுடைய அரைப்பாகம் புண்ணியம் எங்கு செல்லும் என்று அவர் கேட்கின்றார். அதற்கு யமதர்மராஜா சொல்கின்றார், உங்களுடைய புண்ணியம் பாவிகளை சென்றடையும் என்று அவர் கூறுகின்றார். அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஜனக மகாராஜா யமதர்மராஜரிடம், அப்படியா, என்னுடைய அரைப்பாகம் புண்ணியங்களை சென்றடைகின்ற என்றால் அதனுடைய விளைவு என்ன என்ற கேள்வியை எழுப்புகின்றார். இவ்வாறு அவர்களுக்கு உங்களுடைய புண்ணியம் அவர்களை சேர்ந்தால் நான் கொடுக்கக்கூடிய தண்டனையின் பாதி அளவு குறையும் என்றார் யமன். அப்படி என்றால் என்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் நான் பாவிகளுக்கு தருகின்றேன் என்கின்றார் ஜனக மகாராஜா. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனிலிருந்து விலக்கு அளியுங்கள், நானும் நரகலோகத்திலேயே தங்கி பகவானின் கருணையை அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்கள் பாவங்களுக்கு விமோசனம் தேடுகின்றேன் என்றார் ஜனக மகாராஜா. அதாவது மண்ணுலகத்தை விட்டு பிரிந்து விண்ணுலகம் செல்லும் வேளையிலும் தர்மத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணம் இவருடைய துடிப்பைக் கண்டு காலதேவர் வியந்து நிற்கின்றார். மிகவும் பெருமூச்சுடன் காலதேவர் அவருடைய சாரதிக்கு கண்ணை காட்டுகின்றார். மோட்சலோகம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொன் விமானம் ஜனக பெருந்தகையுடன் நரகலோகம் நோக்கி புறப்பட்டது. அந்த நேரத்தில் யமதர்மராஜன் மனதில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பெருமைக்குரிய பேராண்மையாளர்கள் பெருமைக்குரிய செயலை மட்டும்தான் செய்வார்கள் என்று மனதில் எண்ணியவாறு ஜனக மகாராஜா சென்ற திசை நோக்கி தலை தாழ்த்தி வணங்கி நின்றார் யமதர்மராஜா. நன்றி. இனிய காலை வணக்கங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான சிறப்பு கவிதை சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற மேனாள் ஆசிரியர் நண்பர் திரு ஜோகர் ராஜா நாகலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற சிறப்பு கவிதை நிகழ்ச்சி இப்போது நேர்களுக்காக.
தேட்டம் மாற்றம் ஒன்றுதான் மாறாது, இது மானிடத்தின் வேதம். காற்றின் கைப்பட்ட சருகுதான் நீ என்பது காலத்தின் வாதம். மானிடத்தின் பிறப்பு எல்லாம் இங்கு நாம் கேட்டா நடக்குது. ஊரடம்புள் உதிர வெள்ளம் இங்கு எமை கேட்டா ஓடுது. கோள் பார்த்து குறி பார்த்து தானே நமது நாளிங்கு பிறக்குது. ஆள் பார்த்து அவை பார்த்து எங்கள் மனம் ஆளாய் பறக்குது. மண்ணன்று பொன்னன்று இங்கே மனிதம் மாய்ந்து மாய்ந்து சேர்க்குது. எண்ணத்தில் ஏணி வைத்து மேன்மேலும் ஏறத்தான் பார்க்குது. கடுகடுத்து பேசியதெல்லாம் அன்று சரியென்று புரிந்தது. குடுகுடுத்து போகையிலே எண்ணி இன்று கண்களது சொரிந்தது. வெட்டியெறியும் நகந்தானே இந்த வெட்டி வாழ்க்கை. கொட்டிவிடும் பெருங்குப்பை தினம் கலங்கிவிடும் யாக்கை. பூத்திருக்கும் மலரும் ஒரு நாள் நாம் பார்த்திருக்க வாடிவிடும். சேர்த்திருக்கும் செல்வமெல்லாம் வரும் செலவினிலே ஓடிவிடும். சாத்திரங்கள் சொல்லிவிட்டால் இவர் வாழ்பொழுதும் நீள்வதில்லை. சார்ந்திருக்கும் இறை தடுத்தும் இங்கு யாரும் சாகாமல் வாழ்வதில்லை. புல்நுனியில் படிந்த பனியும் ஒரு பொழுதில் கரைந்துவிடும். வல்வெளியில் வீசும் புயலும் பெரும் வளர்மரத்தை சரித்துவிடும். நித்தியமாய் புவியில் வாழ்ந்தவர்கள் யார் ஒருவரினை கூறிவிடு. சத்தியமாய் கலங்க வேண்டாம் இதை எண்ணித்தான் தேறிவிடு நீ தேறிவிடு. வணக்கம்.
சமூக அறிவித்தல் ஒன்று நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி அரும்புகள் 2025 வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே மேடையேற இருக்கின்றது. தமிழ் கல்வி பூங்கா சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர். இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசம், மறந்துவிடாதீர்கள். இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:45 முதல் மவுண்ட் ஆல்பர்ட் போர் நினைவு மண்டபத்தில் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா மாணவர்களின் கலை நிகழ்ச்சியான அரும்புகள் 2025 நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் திரளாக வந்து ஊக்கப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர்.
வணக்கம் ஆக்லாந்து தமிழ் மக்களே, நான் பாடகர் ஸ்ரீனிவாஸ். நியூசிலாந்துக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஆக்லாண்ட்ல ஒரு இசை நிகழ்ச்சி பண்றோம். ஆன் டிசம்பர் 13th நான் என்னோட மகள் ஷர்ணியா ஸ்ரீனிவாஸ் அப்புறம் வித் மோக்ஷா பேஸ் பேண்ட் ஓட ஒரு பியூட்டிஃபுல்லான இசை நிகழ்ச்சி பிளான் பண்றோம். இது வந்து ஆக்லாண்ட் தமிழ் அசோசியேஷன் தமிழ் ஸ்கூலுக்கு அதுல இருந்து நீங்க வாங்குற டிக்கெட்ல இருந்து ஒரு தொகை போகும். சோ கண்டிப்பா டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் ஆல் ஆஃப் யூ தேர். வி கோனா ஹேவ் எ கிரேட் டைம். நல்ல நல்ல பாடல்கள் நம்ம சேர்ந்து பாடுவோம்.
வணக்கம் நேயர்களே, நான் உங்க மோஷபி சிவா பேசுறேன். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஷரண்யா ஸ்ரீனிவாஸோட மாபெரும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு நம்ம ஆக்லாண்ட்ல இருக்கிற டியூ டிராப் இவெண்ட் சென்டர்ல நடக்கவிருக்கிறது. இதுக்கான டிக்கெட்களை நீங்க வாங்க வேண்டிய இடம் eventfinder.co.nz. இந்த வெப்சைட் உள்ள போய் சங்கமம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் அதுல கிடைக்கும். உங்களுக்கு தேவையான சீட்டை நீங்க சூஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு டிக்கெட்டை வாங்குங்க. உங்க எல்லாரையும் இந்த இசை நிகழ்ச்சியில நாங்க சந்திக்க மிக ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறோம். நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. இறந்தவன் சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. பறந்து பறந்து பணம் குளத்தில் நீராடி, பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் புறவாடி. இறந்தவனே அப்படி இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டா. தன்னாலே துடி துடிச்சு இறக்குறா, தாயாரின் வேதனையில் பிறக்குறா மனுஷே, தன்னாலே துடி துடிச்சு இறக்குறா. இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறா, இடையில் ஓயாத கவலையிலே மிதக்குறா. ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்குறா, ஒரு நாள் உடலை மட்டும் போட்டு எங்கோ பறக்குறா. அப்படி இறந்தவனு சுமந்தவனும் இறந்துட்டா, அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இளமையிலே சில நாள், முதுமையிலே